I'd like to read a verse in Jeremiah chapter 32.
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன்.
There was a time in Jeremiah's life when he was facing a particular problem.
எரேமியா வாழ்க்கையில் ஒரு குறிப்பான பிரச்சனையை அவர் சந்திக்க நேர்ப்பட்டது.
He was a prophet, but even prophets can have problems.
அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் பிரச்சனைகள் அவர்களுக்கு உண்டு.
God allows us, all of us, to face problems in our life.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாருமே பிரச்சனைகளை சந்திக்க ஆண்டவர் அனுமதிக்கிறார்.
And one reason why he allows it is so that we draw near to him.
ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் இந்த பிரச்சனைகளை அனுமதிக்கிறார், காரணம் நாம் அவரண்டை அதிகமாய் நெருங்கி செல்ல.
And secondly, he allows it so that in that problem you can know his mighty power to deliver you from that problem.
இரண்டாவது, அந்த பிரச்சனையின் மத்தியில் தேவன் தம்முடைய சர்வ வல்லமையை காண்பித்து உன்னை விடுதலை ஆக்க அதை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா.
சோ இஃப் யூ ஆர் ஹேவிங் எ ப்ராப்ளம் டுடே, ரிமெம்பர் தீஸ் டூ திங்ஸ்.
இன்றைக்கு நீங்கள் பிரச்சனையுடையவர்களாக இருப்பேன் என்றால் இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள்.
ஒன், God has allowed it so that you draw near to him.
முதலாவது, நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருக்க அதை அனுமதித்தார்.
When you didn't have problems, probably you didn't draw near to God.
உங்களுக்கு பிரச்சனையே இல்லாவிட்டால் நீங்கள் தேவனோடு நெருங்கி வர மாட்டீர்கள்.
Why has God allowed a problem so that you draw near to him?
ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனையை அனுபவித்தார் நீங்கள் அவரண்டை நெருங்கி வர?
We read in the Old Testament,
பழைய பாட்டிலே வாசிக்கிறோம்,
that when the children of Israel were bitten by snakes, then they drew near to God and called upon him.
இஸ்ரவேல் புத்திரர் பாம்பினாலே கடிக்கப்பட்ட போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
I heard of a businessman once.
ஒரு முறை ஒரு வியாபாரி குறித்து கேள்விப்பட்டேன்.
He was very regular in the church.
சபைக்கு ஒழுங்காய் வருவார்.
But as his business prospered,
அவருடைய வியாபாரம் செழிப்பாய் மாறின போது,
he had no time for God.
தேவனுக்கு நேரம் கொடுக்கவில்லை.
Even Sundays he was busy.
ஞாயிற்றுக்கிழமையிலும் வியாபாரம்.
And the pastor would go and visit him.
பாஸ்டர் போய் சந்திப்பார்.
But he said, I'm busy.
ரொம்ப வேலையா இருக்கிறையா.
And after 6 months of not coming to the meetings,
6 மாசம் கழிச்சு ஆலயத்துக்கே வரவில்லை.
One day one snake bit his child.
ஒரு நாள் ஒரு பாம்பு அவருடைய குழந்தையை கடித்தது.
And he was taken to the hospital.
ஆஸ்பத்திரி கொண்டு போனார்கள்.
And the doctors gave up hope.
டாக்டர்கள் நம்பிக்கை இழந்தார்கள்.
Then he thought of calling the pastor to pray for him.
அதுக்கு பிறகு பாஸ்டர் ஞாபகம் வந்துச்சு, அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும்.
And the pastor came.
பாஸ்டர் வந்தார்.
He was a wise man.
அவர் ரொம்ப ஞானமுள்ளவர்.
He said, Lord, thank you for sending the snake.
ஆண்டவரே, இந்த பாம்பு அனுப்புனதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஜெபம்னார்.
பிகாஸ் வாட் ஐ குட் நாட் டூ இன் 6 மந்த்ஸ் தி ஸ்னேக் ஹஸ் டன் இன் 1 மினிட்.
6 மாசமா நான் போய் இவரை சந்தித்து செய்ய முடியாதது இந்த பாம்பு ஒரே நாளில் சந்தித்துட்டேன்.
இட்ஸ் அமேசிங், ஸ்னேக்ஸ் கேன் டூ வாட் மெனி ப்ராஃபிட்ஸ் கேனாட் டூ.
அநேக தீர்க்க தரிசிகள் செய்ய முடியாதது பாம்பு செய்ய முடியறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
So he said, now Lord, send 2 more snakes to bite the other 2 sons.
ஆண்டவரே, இன்னும் 2 பாம்பு அனுப்பு ஆண்டவரே, இன்னும் 2 பிள்ளைகள் இருக்கிறேன் அப்படி ஜெபம் பண்ணார்.
And then heal them.
அதுக்கு பிறகு ஆண்டவரே சுகமாக்கும்.
So that they will never need any more snakes for the rest of their life.
அவங்க வாழ்நாள் முழுசும் இனிமே அவங்க வாழ்க்கையில பாம்பே வரக்கூடாதையா.
And they will love you without having snakes or anybody to help them.
அவங்களுக்கு வேற எந்த உதவியும் இல்லாம பாம்பு இல்லாமலே அவர்கள் மண்டை நெருங்கி இருக்கிற விஷயம்.
That's just a story.
இது ஒரு கதை தான், வேற ஒண்ணும் இல்ல.
But to teach us a lesson, it's a parable.
இது ஒரு ஓமை, நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க.
You ask yourself,
நீங்கள் உங்களை கேளுங்கள்,
do you wait until some snake bites you, some problem comes before you turn to God?
தேவனுக்கு நெருங்கி வாழ்கிறதுக்கு முன்னால இப்படிப்பட்ட ஏதாவது பிரச்சனை வரணுமா, பாம்பு ஏதாவது வரணுமா?
That's why he allows those problems.
அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நாம் ஆண்டவரனை நெருங்கி வர இவைகளை அனுமதிக்கிறோம்.
In those problems you need to know God can solve them.
அந்த பிரச்சனையின் நடுவே ஆண்டவர் அந்த பிரச்சனைகளை மாற்ற முடியும் என்கிற அந்த வல்லமையும் காண்பிக்க விரும்புகிறார்.
And here Jeremiah told the Lord.
இங்கே எரேமியா ஆண்டவரை பார்த்து சொல்கிறார்.
In verse 17.
17 வசனம்.
Lord, you have made the heavens and the earth by your great power and your outstretched arm.
கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய பெயத்தினாலும்,
நத்திங் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் தீ.
வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை.
What did he say first of all?
முதலாவது அவர் என்ன சொன்னார்?
Lord, this is a small problem here.
இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது.
You made heavens and the earth.
ஆனால் நீரோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர்.
Nothing is too difficult for you.
உமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை.
Now you must say that.
நீங்கள் அதை சொல்ல வேண்டும்.
You must say, Lord, you made heavens and the earth.
ஆண்டவரே, நீர் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர்.
Nothing is too difficult for you.
உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா.
Do you believe that?
நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
Do you believe nothing is difficult for God?
நம்முடைய தேவனுக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசிக்கிறீர்களா?
Whatever the problem in your life.
உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும்.
Whether that problem was caused by the devil or man or anybody.
அது பிசாசினாலோ மனுஷனாலோ யாராலும் அது உனக்கு வந்திருந்தாலும்.
Nothing is too difficult for God.
என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
Shall we say that?
நாம் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோமா?
Nothing is impossible for you.
தேவனாலே கூடாதது சொல்லுங்க. தேவனாலே கூடாதது சொல்லுங்க. ஒன்றுமே இல்லையப்பா.
Nothing.
ஒன்றுமில்லை.
Now you say that whenever you are tempted to think that, oh, this has become too big a problem.
எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததே என்று எண்ணும் போதெல்லாம் இதை நீங்கள் சொல்லுங்க.
And even though Jeremiah said that,
Jeremiah idai sonnalum,
sometimes we say something but we don't really believe it.
Unmaiyaga idai sonnalum adha unmaiya viswasikkiradilla.
Then the word of the Lord came to Jeremiah a little later in verse
27. 27th vasanathil Jeremiahukku aandude vasanam vandathu.
And the Lord says, I am the Lord, the God of all flesh. Is anything too difficult for me?
Idho naan maamsamana yavarkkum devanagiya kathar ennale seiyakoodada adhisheyamana kaaryam undundo.
Even though Jeremiah said nothing is too difficult for you,
கத்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று எரேமியா சொன்னாலும்,
after a little while he again had doubts.
மறுபடியும் அவனுக்குள்ள கொஞ்சம் சந்தேகம் வந்தது.
And that's how we are.
அதே போலதான் நாம்.
We say now nothing is too difficult for God.
இப்ப எல்லாரும் கை வைத்து ஆண்டவரே உம்மாலே கூடாது ஒன்றுமில்லைன்னு சொல்லுகிறோம்.
And tomorrow you'll have some doubt.
நாளைக்கு கொஞ்சம் சந்தேகம் வரும்.
That's the time the Lord asks you.
அதுக்கு பிறகு ஆண்டவர் கேட்கிறார்,
is anything too difficult for me?
எனக்கு ஏதாவது கூடாத காரியம் ஒன்று உண்டோ?
Answer that.
அதற்கு நீங்கள் பதில் கொடுக்கணும்.
Is anything too difficult for God?
தேவனாலே கூடாது எதுவும் உண்டா?
Yes or no?
உண்டா இல்லையா?
Nothing is too difficult.
அவருக்கு செய்ய முடியாதது காரியம் ஒன்றுமே இல்லை.
That small little problem worrying you is nothing for Almighty God.
உனக்கு ஒரு சின்ன காரியம் எப்பொழுதும் மனசுக்குள்ள வேதனையா இருக்கிறதே, என் தேவன் அதை செய்ய முடியும் என்று விசுவாசி.
When you look at the life of Jesus on earth,
இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அவரை இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கையை காணும்போது,
you read him moving around with his disciples to so many places.
அநேக இடங்களுக்கு சீஷர்களோடு கூட பிரயாணம் பண்ணினார்.
What do we see?
நாம் என்ன பார்க்கிறோம்?
They were always encountering problems.
அவர்கள் எப்பொழுதும் ஏதாவது பிரச்சனையை சந்திப்பார்கள்.
All the time.
எல்லா சமயமும்.
If they go to a wedding, there is no wine.
அங்கே திருமணத்துக்கு போனால் கல்யாண வீட்டிலே அங்கே குறைவா இருக்கிறது.
Was that too difficult for Jesus?
இயேசுக்கு அது கடினமான காரியமா?
Yes or no?
உண்மையா இல்லையா? கடினமா அவருக்கு?
No.
இல்லை.
Did he solve it?
அதை பிரச்சனை தீர்த்தாரா?
Then he go to another place, there's no food for the people after 3 days of walking around.
மூன்று நாளைக்கு பின்பு அங்க ஒரு இடத்துக்கு போனார், அங்க அவங்களுக்கு சாப்பாடே இல்ல.
Was that difficult for Jesus to solve?
இயேசுக்கு அந்த பிரச்சனை தீர்க்க ஏதாவது கஷ்டம் இருந்ததா? நல்லா சத்தமா
சொல்லுங்க.
அவர் அதை தீர்த்து வைத்தாரா?
Then they go across the boat to the other side and there's a storm.
அங்கே கடலிலே அக்கறைக்கு போனார்கள், அங்கே காற்று வந்தது.
Could he solve that one?
அந்த பிரச்சனை தீர்த்தாரா?
Was it difficult for him?
அவருக்கு அது கஷ்டமானதா?
Then he goes to another house and there the daughter is dead.
அங்க ஒரு வீட்டுக்கு போனார், அங்க ஒரு பிள்ளை மரித்து போனது.
Was that difficult for him?
அது அவருக்கு கஷ்டமா இருந்துச்சா?
He was always solving problems.
எல்லா சமயத்தில் அவர் பிரச்சனையை தீர்த்து கொண்டே இருந்தார்.
He kept on meeting people with problems.
ஜனங்கள் அவரை தேவை உள்ளவர்கள் சந்தித்துக் கொண்டே வந்தார்கள்.
And he was always solving their problems.
Ella prachane avar theertu vaitha.
You read all the four gospels?
Neengal naalu suvisheshatha vaasthu paarenga.
Do you see one place where Jesus said, this is little difficult for me, I have to think about it?
Yesu Christ engiyadu oru edathile ayyo indha prachana romba kashtamaanadhu idha theekka mudiyadhu sonnara?
Even one
oru kaaryathile sonnara?
Is Jesus Christ the same yesterday, today and forever?
அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறாரா? மாறாதவராயிருக்கிறான்னு சொல்லுகிறவர்கள் கேட்கிறதுக்கு பாமே.
So why are these things written in the scriptures?
ஏன் இவைகள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது?
To teach us two things.
ரெண்டே காரியத்தை காண்பிக்கிறது.
One,
முதலாவது,
if you go with Jesus, you will always face problems.
இயேசுவோடு நீங்க போனா எப்பவும் பிரச்சனை உங்களை சந்திக்கும்.
But second,
ana rendavathu,
he will help you to overcome all of them.
Rendavathu and ella prachanaiyum maatra avar ungalku udavi seivar. Kaigalai thatti kathrai thudippaame.
So
aginal,
don't be afraid if you face problems.
Ee prachanai sandhikkum bodhu bayapadade.
That if Jesus is with you, you can overcome it.
Endral yesu unnodu kuda irukkar, avar unakku udavi seivar.
Supposing the Bible stories were like this.
Aveda vasanam kada eppadi irukku nu veithukolluva.
Jesus went to a wedding.
Yesu kalyana veettukku ponar.
And they had plenty of wine, there was no problem.
Ange eralamana thraatcharasam irundhathu, oru prachaneyume illa.
And then Jesus went across the boat in a lake.
Yesu Christ andha kadalile prayanam paninar.
And it was a calm sea and they went across to the other side.
Oru amaidiyana kadal appakkam avanga sandosamai serndaanga.
And then Jesus met a blind man.
Yesu Christ oru kurudanai sandithar.
And he gave him some money and sent him home.
Avanukku kaasu pottu veettukku anuppi vaithaar.
Even the Sunday school children will say, we are not coming to listen to these stories anymore.
In the Sunday school pilligal kuda idellam kettidai see inda kadaiyila onnume illaye,
it's all boring,
idellam bore adikkudhu.
But that's not what we read in the gospel.
Ana vedathile nam ipdi vaasikkavilla.
Everywhere Jesus went there was a problem and he solved it.
Engala yesu ponaro anga prachanai irundhathu aanal anda prachanai theerthu vaitha.
When you go to heaven,
nee paralokathukku ponaal,
you're going to meet a lot of people.
Anga aneyam pera sandhippeergal
who will tell you all the problems they faced in their life.
Avargal vaalkaiyil avargal sandhitha ella prachanaiyum solluvargal.
The storms,
kodungaatru,
the difficulties,
kashtangal,
and how Jesus solved them.
Eppadi yesu adai sandhitha.
And then they're going to ask you for your testimony.
Ai bro, unga saachiye kepanga.
What are you going to say?
Nee enna solla varinga?
What sort of testimony do you want?
Enna saachi ungalku thevai?
Oh, I had a smooth life and I had
enak ellame oru prachanai illa nalla poi.
I don't want a life like that.
எனக்கு அப்படி வாழ்வு வேண்டாம்.
They say, oh, you got nothing to say, let me go to somebody else.
ஓ உனக்கு ஒன்னு சாட்சி அவ்வளவு சரியில்லை, நான் இன்னொரு ஆள்கிட்ட
போ. Or will your testimony be like this?
இல்லாவிட்டால் உங்கள் சாட்சி இப்படி இருக்கட்டுமா?
I had this problem.
எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது.
I didn't know what to do.
எனக்கு என்ன செய்யணும் தெரியல.
I was discouraged.
ரொம்ப சோர்ந்துட்டேன்.
And I died like that.
அப்படியே செத்துட்டேன்.
What a testimony is that?
அது என்ன சாட்சி?
That is also useless.
அது ஒரு பிரயோஜனம் இல்ல.
To have a testimony that I had no problems in my life, that is useless.
எனக்கு பிரச்சனையே இல்லங்கற சாட்சியும் சரியில்லை.
To say I had a lot of problems but I never found a solution for any of them.
அடுத்தது எனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்தது ஆனா பதிலே கிடைக்கல.
That is also useless.
அதுவும் பிரயோஜனமற்ற சாட்சி.
You never read such things in the Bible.
வேதத்திலே நீங்கள் அப்படிப்பட்ட சாட்சியை வாசிக்கிறதில்லை.
The Bible says many are the afflictions of the righteous.
நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம்.
Not few,
கொஞ்சம் அல்ல.
Psalm 34:19, many.
சங்கீதம் 34:19, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம்.
But that's not the end of the verse.
அந்த வசனத்தின் முடிவு அதோடு இல்ல.
It's only half the verse.
அது பாதி வசனம்.
What is the rest of the verse?
அடுத்த வசன பகுதி என்ன சொல்கிறது?
Read it. Psalm 34:19.
சங்கீதம் 34:19 வாசிங்க.
Many are the afflictions of the righteous.
நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும்.
But the Lord delivers from all of them.
ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவர்களை விடுவித்தார்.
Not some of them.
கொஞ்சம் மாத்திரமல்ல.
Not many of them.
அநேகம் மாத்திரமல்ல.
All of them.
அது எல்லாவற்றையும்.
If I live to be 100 years old.
நான் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தா.
I want to have this testimony.
இந்த சாட்சி தான் எனக்கு வேணும்.
I have had many afflictions.
எனக்கு அநேக துன்பங்கள்.
Many people troubled me.
அநேகர் பிரச்சனை கொடுத்தார்கள்.
The devil troubled me.
அநேகர்
the devil from
pisasiyane thondravana.
The Lord delivered me from every single one of them.
Anal en aandavar ive ellavathilirundhu enakku oru vidudhalai koduthaar. Kaigal vedigathile thulippa. Hallelujah.
Do you want that testimony?
Andha saatchi ungalku thevaiya? Ethra perukku thevai?
Are you a righteous man?
Neengal neethimana?
Do you want to be a righteous man?
Neengal neethimana irukka virumbugireenga?
Do you want to be a righteous woman?
Neengal neethimana or penna irukka virumbugireenga?
Here is the promise for the righteous.
Idhu dhaan neethimanukku varum periya vaakkuthattam.
What is the promise?
Enna vaakkuthattam?
You want it?
உங்களுக்கு தேவையா?
Yes or no?
ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு தேவை?
Many are the afflictions of the righteous.
நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் உண்டு.
Is that a promise?
அது வாக்குத்தமா?
That's only half. Listen to
the half. பாதி தான் கவனிக்கிறீங்க.
Listen to the better half.
நீங்க அந்த நல்ல அடுத்த பகுதி பாருங்க.
But the Lord delivers you from all of them.
ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்கி விடுவார். கைகளை தட்டி விடு. கர்த்தரை துதிப்பாமே.
Now you answer this question.
இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
Do you want to go across the lake with Jesus and come through without any storm and have a testimony, I went through without any difficulty?
நீங்க படகுல இந்த கடல்ல பிரயாணம் பண்ணும்போது ஒரு காற்று அடிக்கல ஒண்ணும் இல்ல, அமைதியா அந்த பக்கம் போயிட்டேன்.
Or do you want a testimony? There was a mighty storm, but Jesus stood up and stopped it.
ஆனால் கடல்ல படகுல போகும்போது பயங்கர கொடுங்காற்று என்னை அசைத்தது, ஆனா இயேசு வந்தார், என்னை விடுதலையாக்கினார் என்ற சாட்சி எத்தனை பேருக்கு வேணும்?
You want that one?
அந்த சாட்சி வேணுமா?
I want the second one.
எனக்கு அந்த இரண்டாவது சாட்சி தான்.
I do not want a calm sailing through life.
என் வாழ்க்கையில ஒரு கஷ்டமும் இல்லாம அமைதியா போறது எனக்கு வேண்டாம்.
You know what James says?
யாக்கோபு என்ன சொல்றார்?
He says in chapter 1.
ஒன்னாம் அதிகாரத்தில் என்ன சொல்றார்?
Count it all joy verse 2 my brothers when you encounter various types of trials.
என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அதை நீங்கள் பாக்கியமாக எண்ணுங்கள்.
Have you ever heard such a message?
அந்த செய்தியை கேட்டிருக்கிறீங்களா?
Consider it only joy.
அவைகளை சந்தோஷமாக எண்ணுங்கள்.
Only joy.
சந்தோஷம்.
When you encounter not one type of trial but many different types of trials. இது
ஒரே சோதனை மட்டுமல்ல, பலவிதமான சோதனை பல பக்கங்களிலிருந்து வருகிறது.
How can a trial be a joy?
எப்படி ஒரு சோதனை சந்தோஷமா?
How can a storm be a joy?
எப்படி கொடுங்காற்று ஒரு சந்தோஷம்?
It can never be a joy unless Jesus can solve it.
இயேசு கிறிஸ்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் வரைக்கும் அது ஒரு சந்தோஷமானது அல்ல.
Only if Jesus can solve it, it is a joy.
இயேசு கிறிஸ்து அதை தீர்த்தால் தான் சந்தோஷம்.
Otherwise it's not a joy for me.
இல்லாவிட்டால் அது சந்தோஷம் இல்லை.
And do you know what the Lord expected from people when they had a problem?
ஜனங்களுக்கு பிரச்சனை வந்தபோது ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார்?
He didn't want money from them for his prayers.
அவருடைய ஜெபத்துக்கு உங்கள்கிட்ட பணத்தை எதிர்பார்க்கல.
The Lord doesn't answer prayers by giving him money. He's not.
நீங்க காணிக்கை கொடுக்கிறதுனால ஆண்டவர் உங்க பிரச்சனையை தீர்த்திட மாட்டார்.
He's not a government clerk who can be bribed with money.
கவர்மெண்ட் கிளார்க்க போல அவர் லஞ்சத்தை கொடுத்து பிரச்சனையை தீர்க்கிறவர் அல்லவே அல்ல.
There are some people who think you can bribe God, give him a little money and he'll answer your prayer.
நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவருக்கு லஞ்சத்தை கொடுத்து உங்க பிரச்சனையை தீர்த்துறாங்க.
He is not a government clerk, I tell you.
அவர் ஒரு அரசாங்க ஒரு கிளார்க் அல்ல.
You can't give him money and get an answer. Impossible.
அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு பதில் எடுக்கலான்னு பார்க்க கூடாது.
But he did require one thing from people.
ஜனங்களிடத்திலிருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார்.
Do you believe?
நீ விசுவாசி.
You believe I'll do this for you.
Naan adhai unakku seivan nee viswasi.
And you say no, I don't believe.
Nee solringa adhu mathram mudiyadhu.
Then it will never happen.
Adhu ungalukku nadakkad.
If you don't believe,
nee viswasikkalana?
If you do not believe,
nee viswasikkalana?
There is one promise for you.
Ungalukku ore vaakuthattam.
There is one promise in the Bible for those who don't believe.
Viswasikkada ungalukku oru vaakuthattam vedathila onne onnu irukku.
You want to listen to it?
Adha gavanikkanuma?
James 1.
யாக்கோபு 1.
It says here in verse 6 about someone who does not have faith but doubts.
ஆறாம் வசனத்திலே விசுவாசம் இல்லாமல் சந்தேகத்தோடு கேட்கிறவன்.
And what is the promise for him?
அவனுக்கு இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன?
Verse 7.
ஏழாம் வசனம்.
Let not that man think that he will receive anything from the Lord.
அந்த மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாயினும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக.
You want a promise like that?
அப்படிப்பட்ட வாக்கு உனக்கு வேணுமா?
Who wants it?
யாருக்கு அது தேவை?
That you will get nothing from the Lord.
நீ தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற மாட்டாய்.
What does God require from us?
ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன?
To say like Jeremiah.
எரேமியாவை போல.
Lord, you made heaven and earth.
நீ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர்.
What is this small little problem some man has created for me? You can call it like that.
மனுஷன் எனக்கு உருவாக்கின இந்த பிரச்சனை எந்த மூலைக்கு?
What is this small problem some demon is causing for me?
இந்த பிசாசு எனக்கு வந்து பண்ணுகிற இந்த பிரச்சனை எந்த மூலைக்கு ஆண்டவரே?
You made heaven and earth.
நீ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர்.
You speak a word and this problem will be solved.
நீ ஒரு வார்த்தை சொல்ல இந்த பிரச்சனை போய்விடும்.
From the beginning of this book till the end of this book you read God solving problems.
இந்த வேதத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவர் பிரச்சனைகளை தீர்க்கிற ஆண்டவர்.
You read about the Israelites, what all problems they faced.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தது.
They called upon God.
தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள்.
Every time he answered them.
எல்லா சமயம் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தார்.
This is the God we believe in.
அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் விசுவாசிக்கிறோம். கைகளை உயர்த்தி துதிப்ப ஹல்லேலூயா.
Now I see one thing in many churches.
அநேக சபைகள் நான் ஒரே காரியத்தை பாருங்க.
Come to the meeting and they praise the Lord and they are very excited.
அவர்கள் கூட்டத்துக்கு வருவார்கள், கர்த்தரை துதிப்பார்கள், உற்சாகம் அடைவார்கள்.
And they go home.
வீட்டுக்கு போகும்போது
and their problems are not solved.
அவருடைய பிரச்சனை தீர்ந்த பாடில்லை.
And they come back next Sunday.
அடுத்த வாரம் வருவார்கள்.
And they again praise the Lord.
மறுபடியும் கர்த்தரை துதிப்பார்கள். வீட்டுக்கு போவார்கள்.
Their problems are not solved.
அந்த பிரச்சனைகள் தீரவில்லை.
They are very happy in the meeting.
அவர்கள் கூட்டத்தில் சந்தோஷம்.
You know what they are like?
அவர்கள் எப்படி இருக்காங்க?
They are like these people who go to a drinking shop.
குடிகார கடைக்கு போறது போல.
They go to the drinking shop to forget their problems.
தங்கள் பிரச்சனைகளை மாற்றுகிறதுக்கு குடிக்கிறதுக்கு கடைக்கு போறது.
I've got a difficult wife.
ஓ எனக்கு பிரச்சனையான மனைவி.
And so many problem children.
So
many financial difficulties.
எனக்கு பொருளாதாரத்துல பிரச்சனை.
Let me go to this drinking shop and forget these problems for 2 hours.
இந்த வைன் ஷாப்புக்கு போயிட்டு அதெல்லாம் குடிச்சு கொஞ்ச நேரம் என் மனசுல இருக்கிற கவலை எல்லாம் மறக்க.
He is very happy. He can clap, he can shout for 2 hours.
ரெண்டு மணி நேரம் அந்த மயக்கத்துல கூத்தாடலாம்.
Because he's drunk.
ஏன்னா குடிச்சிருக்கிறான்.
But when he goes home,
வீட்டுக்கு போனா,
are his problems solved?
அவன் பிரச்சனை தெரிந்ததா?
No.
இல்ல.
What is he longing for?
அவன் எதற்காக வாஞ்சிக்கிறான்?
Oh. Let me go to that drinking shop again.
மறுபடியும் அந்த குடிக்கிற கடைக்கு போட்டு.
That's how some people come on Sunday morning to the meeting.
அப்படிதான் அநேக பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றாங்க.
For 2 hours, I'm so happy.
ஓ, ரெண்டு மணி நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
This is like heaven.
இது பரலோகம் போல இருக்குது.
It's just like a drinking shop.
இது குடிகார கடை தான் வேற ஒண்ணு.
If your problems are not being solved, you might as well go to a drinking saloon. What is he coming here?
நீ உன் பிரச்சனை தெரியலன்னா நீ குடிகார கடைக்கு போலாமே, இங்கேயே வரணும், குடிச்சிட்டு மயக்கத்துல இருக்கலாமே.
I mean, if you're just getting excited for 2 hours, clapping, shouting, and you go back and God cannot solve any of your problems, don't waste your time here.
ரெண்டு மணி நேரம் நல்லா ஆண்டவரை துதித்து ஆராய்ச்சிட்டு உன் பிரச்சனையே தெரியலன்னா வந்து இங்க ரெண்டு மணி நேரம் குதிக்கிறதுல என்ன பிரயோஜனம்?
But this is not a drinking shop.
இது குடிகார கடை அல்ல.
We are seeking to bring people in touch with the living God.
ஜீவனுள்ள தேவனை தொடுவதற்காக ஜனத்தை நாம் இங்கே கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா.
And if you get in touch with him,
நீ அவருடைய தொடுதலை தொடுவாயனால்,
it's like plugging this light or fan into the plug point. Suddenly it starts burning and running.
In the bulb allowtal, in the fan, ivigalai ulle irukkira and the current oda kuda naam thodum bodhu udane adu eri aarambippadhu
pol. As soon as you put the plug in,
நீங்க அந்த பிளக்கை உள்ளே பொருத்தின உடன்,
you got in touch with electricity.
அந்த எலக்ட்ரிசிட்டியை தொட்ட உடன்,
and the fan starts running, the light starts burning.
உடனே லைட்டுகள் எரிகிறது, ஃபேன் சுற்றுகிறது.
That's what we seek to do.
அதைத்தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம்.
To bring you in touch with the living God.
நீங்கள் தேவனோடு கூட உங்களை இங்கே தொடுவதற்காய் கொண்டு வருகிறோம்.
And solve your problems.
அவர் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியும்.
I've seen that in my church.
அதை என் சபையில பார்த்திருக்கிறேன்.
People who had financial difficulties.
ஜனங்களுக்கு பொருளாதார பிரச்சனை.
I don't give them money.
அவங்களுக்கு நான் பணம் கொடுக்கறதில்ல.
If I give them money, the whole of Bangalore will come to our church.
நான் அப்படி பணம் கொடுத்தா முழு பெங்களூரும் என் சபைக்கு வந்துடும்.
I say, I won't give you money.
நான் உனக்கு பணம் கொடுக்க
மாட்டேன். I will teach you to seek the kingdom of God.
ஆனால் நீ தேவ ராஜ்யத்தை தேட உனக்கு கற்றுக் கொடுப்பேன்.
And if you seek the kingdom of God,
நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவாயனா,
all your other needs will be met.
மற்ற எல்லா தேவைகளையும் தேவன் உனக்கு சந்திப்பான்.
23 years I have seen God doing that for poor people.
23 varshangalaga devanin sabayil adai seigiradai paarkiren.
For poor people.
Yele jalange.
For people who are in debt.
கடனில் இருக்கிறவர்கள்.
People who are going to commit suicide because they were in debt.
அவர்கள் கடனிலே இருந்து தற்கொலை செய்ய போனவர்கள்.
How God answered prayer.
தேவன் ஜெபத்தின்
miracles for them.
அவர்களுக்கு அற்புதம் செய்தார்.
Now God will do the same for you.
ஆண்டவர் உனக்கும் அதே காலத்து செய்வார்.
Seek the kingdom of God first.
முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடி.
Trust him.
அவரை நம்பு.
My wife and I have been married for 30 years.
நானும் என் மனைவியின் திருமணமாகி 30 ஆண்டுகள்.
My oldest son is 29 years old.
என்னுடைய மூத்த மகனுக்கு 29 வயது.
I have 4 sons.
எனக்கு 4 பிள்ளைகள்.
Gone through many difficulties in our life.
எங்களுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள்.
God has solved every problem we have had for 30 years.
30 ஆண்டுகளாக எங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் தீர்த்தார்.
Nothing is impossible for God.
எங்கள் தேவனாலே கூடாது ஒன்றுமில்லை.
You know what we have done?
நாம் என்ன செய்தோம்?
Whenever we have had a problem,
எங்கள் பிரச்சனை வந்தபோது,
my wife and I have knelt down.
நான் என் மனைவி முழங்கால் படிந்து,
said, Lord,
ஆண்டவரே,
there is a promise in the Bible.
வேதத்திலே ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறது.
Matthew 18:19.
மத்தேயு 18:19.
If two of you agree,
ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால்,
on anything,
எதை குறித்து,
listen to this,
இதை கவனியுங்க.
Matthew 18:19.
மத்தேயு 18:19.
You don't need 200 people to pray for you.
உங்களுக்காக ஜனத்தை ஜெபிக்க தேடி ஓட வேண்டாம்.
When I have a problem in my home, I don't get 200 people to pray for me.
என்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் 200 பேரை ஜெபிக்க கேட்க மாட்டேன். ரெண்டே ரெண்டு பேர்,
husband and wife,
புருஷன் மனைவியும்,
two of you,
ரெண்டு பேர்.
But you must be agreed.
ஆனாங்க பிரச்சனை என்ன? நீங்க ரெண்டு பேரும் ஒரு மனமா இருக்கணும்.
If you are fighting with each other,
ஒருத்தருக்கு சண்டை போட்டு,
don't waste your time praying.
சண்டை போட்டு உன் நேரத்தை ஜெபத்துல வீணாக்காத.
God will never hear your prayer.
கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார்.
The Bible says if you regard iniquity in your heart, the Lord will not hear you.
உன் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் தேவன் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்.
Psalm 66:18.
சங்கீதம் 66:18
If there is sin in your heart,
உன் இருதயத்தில் பாவம் இருந்தால்,
the Lord will not hear you.
ஆண்டவர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே மாட்டார்.
Prayer is like speaking on a telephone.
ஜெபம் என்பது ஒரு டெலிபோன்ல பேசுறது போல.
What is the use speaking on the telephone if the other person has not picked up the telephone?
ஓ, அடுத்த பக்கத்துல இருக்கிற ஆள் டெலிபோனியே எடுக்கல, ஆனா அதுக்கு முன்னால் நீ பேசிக்கொண்டே இருக்கிறாய்.
Any of you people so stupid that you will speak on a telephone like these little children do when nobody has picked up the telephone on the other side?
இந்த சின்ன பிள்ளைகள் பண்றது போல சும்மா டெலிபோனை எடுத்து பேசுவாங்க, அடுத்த பக்கம் ஒருத்தர் டெலிபோன்ல இருக்கவே மாட்டார்கள்.
Some people's prayer is like that.
அப்படிதான் சில ஆட்கள் ஜெபம் பண்றது.
They don't even find out whether God has picked up the phone. They are saying so many things.
ஆண்டவர் அடுத்த பக்கம் போனை எடுத்துட்டாரா என்று பார்க்கிறது இல்லை, ஆனா சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது.
Why doesn't God pick up the telephone?
ஏன் ஆண்டவர் அடுத்த பக்கம் டெலிபோன் எடுக்கல?
Because you had a quarrel with your wife.
உன் மனைவியோட உனக்கு சண்டை.
You quarrel with your husband.
உன் புருஷனோட சண்டை.
You have not asked forgiveness.
நீ மன்னிப்பு கேட்கல.
And you are phoning to God.
ஆண்டவர்ட்ட போன் பண்ற.
It does not even ring in heaven.
பரலோகத்துல அந்த மணி சத்தம் கூட கேட்காது.
It's disconnected.
கனெக்ஷன் போயிட்டாங்க.
Why is it disconnected?
ஏன் அந்த கனெக்ஷன் இல்ல?
You can talk.
நீ பேசலாம்.
You can have all night telephone conversation.
முழு ராத்திரி முழு இரவு ஜெபமும் நடத்திக்கலாம்.
God is not listening.
ஆண்ட கேட்கல.
What is the use?
Problem என்ன?
Two people if they agree.
ரெண்டு பேர் ஒருமனப்பட்டா போதும்.
And concerning anything.
எதை குறித்தால்?
God will grant it.
ஆண்டவர் அதை செய்வார்.
That is the promise of God.
அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம்.
1 Peter 3:7 says.
1 பேதுரு 3:7 சொல்கிறார்.
That if you don't live in an understanding way with your wife.
உன்னுடைய மனைவியோடு கூட நீ புரிந்து கொண்டு நடக்காவிட்டால்.
Your prayers will not be heard.
உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது.
That is why the problem remains.
ஆகையினால் தான் பிரச்சனை அப்படியே இருக்கிறது.
So if the devil wants your problem to remain in your home, what will he do?
உன்னுடைய வீட்டிலேயே பிரச்சனை, உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாமல் பிரச்சனை வீட்டிலே இருக்குமானால் என்ன செய்ய வேண்டும்?
The devil will bring a problem between you and your wife.
அவன் ஜெபத்துக்கு பதில் இல்லாம இருக்கிறதுக்கு உனக்கும் மனைவிக்கும் பிரச்சனையை கொண்டு வரும்.
And he will tell you.
அவன் சொல்லுவா.
No, don't apologize to your wife.
உன் மனைவிட்ட போய் மன்னிப்பு கேட்காதப்பா.
You're a man.
நீ ஒரு புருஷன் தெரியுமா?
Remember, don't. You're the head of the house.
நீ தான் வீட்டுக்கு தலைவன்.
Let her humble herself.
அவ முதல்ல வரட்டும்.
When she humbles himself, then if you want, you can be a little gracious.
அவ ஏதாவது தாழ்மையா வந்தா அதுக்கு பிறகு ஏதாவது மன்னிப்பு கொடு.
And then the devil goes to the wife.
மனைவிட்ட போவா பிசாஸ்.
Don't go and humble yourself before your husband. He will take advantage of you for the rest of your life.
Oh, நீ புருஷன்ட்ட போய் ஒரு நாள் மன்னிப்பு கேட்டறாதே, இதுதான் உன் வாழ்நாள் முழுசு இதே செய்திருக்கலாம்.
She also stands on her pride.
அவளும் அந்த பெருமையோட நிப்பா.
And nobody will ask forgiveness.
ஒருத்தரும் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க.
They are proud.
பெருமை.
They won't talk to each other.
ஒருத்தர் பேச மாட்டாங்க.
She'll put the food on the table and go away.
அவ டேபிள்ல சாப்பாடு போட்டு வீட்டுக்குள்ள போயிடுவான்.
Sometimes they may not even put the food on the table.
சில நேரம் சாப்பாட்டு மேசைக்கு சாப்பாடே வராது.
But who is winning the victory?
யார் வெற்றி அடைகிறா?
Is the husband winning or the devil or the wife winning here?
புருஷன் இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுகிறாளா அல்லது மனைவி வெற்றி பெறுகிறாளா?
Both of them are losing.
ரெண்டு பேருமே தோல்விதான்.
Who is winning?
யார் வெற்றி அடைகிறா?
Satan.
சாத்தா.
I want to ask all of you married people.
திருமணமான எல்லாரையும் நான் கேட்கிறேன்.
Who is winning in your home today?
உன் வீட்டில் யார் இன்னைக்கு வெற்றி பெற்றுகிட்டு இருக்கிறான்?
You think you're winning?
நீ வெற்றி பெறுகிறாய்.
And your wife has lost.
உன் மனைவி தோத்து போனாள்.
Or wife says I'm winning, my husband has lost.
மனைவி நினைக்கிறேன் நான் தான் ஜெயித்திருக்கிறேன், புருஷன் தோத்து போனான்.
Don't be a fool.
நீ ஒரு நாள் முட்டாளா இருக்காதே.
The devil is laughing.
பிசாசு பக்கத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான்.
He says, I am winning in this home.
நான் தான் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கேன்.
That is why he comes and brings confusion in your children.
ஆகையினால் தான் பிள்ளைகளுக்குள்ள குழப்பத்தை பிசாஸ் கொண்டு வருகிறான்.
You think that small problem Almighty God cannot solve?
அந்த பிரச்சனையை தேவன் சந்திக்க முடியாதா?
He can solve it in a moment if you and your husband or wife will humble yourself, ask forgiveness, set the matter right.
புருஷனும் மனைவியும் ஒருமனப்பட்டு மன்னிப்பு கேட்டு தாழ்மைப்படுத்தி அதை சரி செய்தால் என் தேவன் அந்த பிரச்சனையை தீர்க்க அவர் போதுமானவர். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போமா?
Immediately.
உடனே.
Now if you don't believe me,
நீ என்னை விசுவாசிக்காவிட்டால்,
you go and try it out.
நீங்க போய் வேணா செய்து பாருங்க.
I have tried it out for 30 years.
30 வருஷமா இதை நான் செய்திருக்கிறேன்.
And every time God has answered.
ஒவ்வொரு சமயத்திலும் தேவன் பதில் கொடுத்திருக்கிறார்.
Many years ago I told God.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் சொன்னார்.
I am ready to ask forgiveness from anybody in the world.
உலகத்தில் எந்த மனுஷனிடம் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன்.
My wife,
என் மனைவியா இருந்தாலும்
my children,
என் பிள்ளைகளா இருந்தாலும்
my junior co-workers,
எனக்கு கீழே இருக்கிற ஊழியரா இருந்தாலும்
young brothers, younger than my children,
என் பிள்ளைகளை விட சின்னதா இருந்தாலும்
sure, I'm ready.
நான்
மன்னிப்பு கேட்க
பிசாசுக்கு என் இருதயத்தில் ஒரு நாள் இடம்
கொடுக்கிறேன்.
தேவன் ஒருவர் தான்.
And I am not God.
நான் தேவன் இல்லை.
So I make mistakes.
எனக்கு பிரச்சனை தவறு உண்டு.
So when you say you make a mistake, that's not a great crime.
தவறு செய்யறது என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல.
The big problem is that when you make a mistake, you don't admit it.
பெரிய பிரச்சனை என்னன்னா தவறு செய்யும் போது நான் தவறு செய்தேன் ஒத்துக்கொள்கிறது.
You try to put the blame on somebody else.
வேற யார் மேலேயாவது குற்றம் சொல்லிடுவோம்.
See, that is the nature we have all inherited from Adam.
ஆதாமில் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட சுபாவம் அது.
When God comes to you,
தேவனிடத்தில் வரும்போது
speaks to you through your conscience,
உன்னுடைய மனசாட்சி மூலமா ஆண்டவர் பேசுறார்.
That you did something wrong and he asks you,
நீ ஏதோ தவறு செய்திருக்கிறா என்று அது உனக்கு சொல்லும்.
And you try to put the blame on somebody else.
வேற யார் மேலேயாவது அந்த பிரச்சனையை சொல்லி.
You remember when God came to Adam?
ஆதாம் இடத்து வந்தபோது.
And asked Adam, did you eat from this tree?
இந்த மரத்தின் கனியை புசித்தாயா?
He should have said, yes Lord, I'm sorry, I ate, please forgive me.
அவன் என்ன சொல்லிருக்கான்? ஆமா ஆண்டவரே, புசித்தேன், மன்னியும்.
But you think he said that?
அவன் என்ன சொன்னான்?
The devil made him clever.
அந்த பிசாசு அவனுக்கு ரொம்ப புத்தி கொடுத்துட்டு.
He said, put the blame on your wife.
உன் மனைவி மேல சொல்லுப்பா குற்றத்தை.
And he said, this woman gave this to me.
இந்த பெண் எனக்கு என் மனைவி கொடுத்தா.
Was that right?
சரியா?
Absolutely right.
சரிதான்.
We are very clever.
ரொம்ப புத்தி.
Put the blame on somebody else.
மற்றவங்க மேல அந்த குற்றத்தை சாட்டிடுற.
And as long as you're like that, God cannot help you.
அது எப்படியெல்லாம் எப்பெல்லாம் இதை செய்கிறியோ ஆண்டு உனக்கு உதவி செய்ய மாட்டார்.
My brothers and sisters,
என் சகோதர சகோதரிகளே,
you see this everywhere in the world.
உலகத்தில் எங்கும் இதை நீங்கள் காண முடியும்.
Wherever you go, you find people blaming somebody else.
நீ எங்க போனாலும் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துவார்கள்.
You see in the office,
ஆபீஸ்ல பாருங்க,
something goes wrong, the boss will blame somebody else.
ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே பாஸ் கீழே உள்ளவங்களுக்கு பிரச்சனையை சொல்லுவார்.
See in the home,
வீட்டை பாருங்க,
the husband will blame the wife and the wife will blame the husband.
புருஷன் மனைவியை குற்றம் சொல்லுவா, மனைவி புருஷனை குற்றம் சொல்லுவா.
They will even blame the wife's parents. Your parents are like that, that's why you're like this.
மனைவியே மாத்திரம் இல்ல, மனைவியுடைய அப்பா அம்மா, உங்க அப்பா அம்மா இப்படி இருக்கிறனால தான் நீ இந்த மாதிரி இருக்கிற.
When something's wrong with your children, you say your parents are like this, that's why children are like this.
உங்க பிள்ளைகள் தவறு செய்யும் போது நீங்க சொல்லி பாருங்க, உங்க அப்பா அம்மா இப்படி இருந்தனால தான் நீ இப்படி இருக்கிற.
Where have we learned this?
இதை எங்க இருந்து கண்டுபிடித்தீர்கள்?
From Adam.
ஆதாமில்.
Adam was the first person who blamed somebody else.
ஆதாம் தான் முதல் ஆள் மற்றவர்களை குற்றப்படுத்தினாள்.
The proof that we all came from him is that we do the same thing.
நம்ம ஆதாமிலிருந்து வந்தவங்க நிரூபிக்கிறேன் எப்படின்னா, நம்ம எல்லாரும் அதே குற்றத்தை தான் செய்யறோம்.
And it doesn't matter whether you go to a mosque or a temple or a church, you find people doing the same thing.
நீங்க சபைக்கு வந்தாலும் சரி, மாஸ்க்கு போனாலும் சரி, இந்து டெம்பிளுக்கு போனாலும் சரி, எல்லா ஜனம் அதைத்தான் செய்யுது.
How can you say Jesus Christ has changed your life?
இயேசு கிறிஸ்து உன்னை மாற்றினார் என்று எப்படி நீ சொல்ல முடியும்?
You know, the Bible says that God takes us out of Adam and puts us into Christ.
வேதம் சொல்லுகிறது அல்லவா, நம்மை ஆண்டவர் ஆதாமிலிருந்து எடுத்து கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்து விட்டார்.
What does that mean?
அதனுடைய அர்த்தம் என்ன?
It is a miracle.
இது அற்புதம்.
No man can do it.
யாரும் அதை செய்ய முடியாது.
I was born in a certain family.
நான் ஒரு குடும்பத்தில் பிறந்தேன்.
How can I ever pull myself out of that family?
எப்படி அந்த குடும்பத்திலிருந்து நான் என்னை வெளியே எடுக்க முடியும்?
It's impossible.
அது முடியாது.
That is why the new birth is a miracle.
ஆகினால் தான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்பது ஒரு அற்புதம்.
It is not just saying, Lord Jesus, come into my heart.
Yesuve irudhayathila vaaren solradhu alla.
It is a miracle.
Idhu oru arpudham.
When God takes me out of this family and puts me into another family.
Indha aadam kudumbathilirundhu aandavar enna eduthu innoru kudumbathukulla enna serkiraar.
It is like me being born like a snake.
Naan oru paambai pola pirandirukiren enu vaithukolunga.
And God takes me out of the snake family.
இந்த பாம்பின் குடும்பத்திலிருந்து ஆண்டவரனை எடுத்து
and puts me into the family of lambs that will never hurt anyone.
ஆட்டுக்குட்டியின் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். அந்த ஆட்டுக்குட்டி யாரையும் தொந்தரவுபடுத்தாது.
What a miracle.
அது எப்படிப்பட்ட ஒரு அற்புதம்.
I who am like a snake.
நான் ஒரு பாம்பை போல உள்ளவன்.
Always ready to sting people, sting people.
மற்றவர்களை கொட்டுவதிலும் குத்துவதிலும் எப்பொழுதும் இருந்தவன்.
God takes me out of this.
ஆண்டவர் அங்கிருந்து என்னை எடுத்து
and puts me into another family.
இன்னொரு குடும்பத்துக்குள் கொண்டு வருகிறார்.
Then I stop stinging people.
அதுக்கு பிறகு நான் ஆட்களை குத்துறத விட்டுறேன்.
Isn't that a miracle?
இது அற்புதம் அல்லவா?
That's what it means to be brought into Christ.
அதுதான் கிறிஸ்துவுக்குள் வருகிறது.
When Jesus died on Calvary's cross,
இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தபோது,
he wasn't blaming anybody.
அவர் வேற யாரையும் குற்றப்படுத்தவில்லை.
He wasn't pointing his finger saying, "You fellows have crucified me."
நீ என்ன சிலுவையில் அறைந்தான் சொல்லல.
He said, "Father, forgive them."
அடவரே மன்னி, பிதாவே அவர்களை மன்னி.
They don't know what they are doing.
அவங்க என்ன செய்றானே அவங்களுக்கு தெரியல.
It's a terrible sin that they have done killing me.
என்ன கொன்றதுனால பயங்கர பாவம் செய்தான் சொன்னாரா?
Maybe they don't know.
அவங்களுக்கு அது என்னன்னே தெரியல.
Maybe they don't know how serious it is.
இது எவ்வளவு வேதனைன்னு அவங்களுக்கு தெரியல.
See, he didn't blame them.
அவங்களை குற்றப்படுத்தல.
He didn't bring down pray that God will punish them.
ஆண்டவர் அவர்களை தண்டிக்கணும்னு ஜெபம் பண்ணல.
He said they don't know, Father.
இதாவே அவங்க என்ன செய்றான்னு தெரியலையே.
Forgive them. They don't know.
அவங்கள மன்னியும் அவங்களுக்கு என்ன செய்றான்னு தெரியல.
When you get the spirit of Christ,
இந்த கிறிஸ்துவின் ஆவி வந்தா,
you will say the same thing.
நீங்கள் அதே சொல்வீங்க.
Somebody does some harm to you,
யாராவது உங்களை வேதனைப்படுத்தினா,
you'll say, Father, they don't know.
இதாவே அவங்க என்ன செய்றானே அவங்களுக்கு தெரியல.
They don't know. They don't know.
அவங்களுக்கு தெரியலையே.
They're doing wrong, but they don't know it. Forgive them.
அவங்க தவறு தான் செய்றாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியல. மன்னியும்.
That is the spirit of Jesus.
அத இயேசுவினுடைய
ஆவி. You know that you come out of Adam into Christ when you stop blaming people.
நீங்க ஆதாமிடத்திலிருந்து இயேசு வண்டே வந்தால் நீங்க மற்றவங்களை குற்றப்படுத்த மாட்டீங்க.
Where are you standing today?
இன்னைக்கு எங்க நீங்க நிற்கிறீங்க?
I want to ask all of you, are you standing under the headship of Adam or the headship of Jesus Christ?
ஆதாமின் தலைக்கு கீழ் நீங்க நிற்கிறீர்களா, அல்லாவிட்டால் இயேசுவின் அதிகாரத்துக்கு கீழ் இருக்கிறீர்களா?
You want God to bless your life?
ஆண்டவர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர்களா?
You want God to heal your sicknesses?
உன்னுடைய வியாதியை சுகமாக்க விரும்புகிறாயா?
See what God says in Isaiah 58.
ஏசாயா 58-லே ஆண்டவர் என்ன சொல்கிறார்?
I want to show you God's promises in scripture.
தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Isaiah 58.
ஏசாயா 58.
There are some tremendous promises here.
இங்கே ஒரு ஆச்சரியமான வாக்கு தத்துவங்கள்.
Just listen to some of these promises.
இந்த வாக்கு தத்துவத்தை கவனியுங்கள்.
Middle of verse 10.
10 வசனத்தின் நடுப்பகுதி.
In darkness your light will arise.
இருளிலே உன் வெளிச்சம் உதிக்கும்.
Verse 11.
11.
The Lord will continually guide you.
கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார்.
In the middle of that verse, he will give strength to your bones.
உன் எலும்புகளுக்கெல்லாம் நினத்தை கொடுப்பார்.
You are weak, you are sick, but the Lord will give you strength.
நீ இப்பொழுது பலவீனமாயிருக்கிறாய், வியாதியாயிருக்கிறாய், ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார்.
Middle of verse 8.
எட்டாம் வசனம்.
You are sick, but your recovery will speedily spring forth.
நீ வியாதியாயிருக்கிறாய், ஆனால் உனக்கு உடனே சுகம் உண்டாகும், சுகவாழ்வு துளிர்க்கும்.
Last part of verse 11.
11வது பகுதியின் கடைசி பகுதி.
You will be like a watered garden, like a spring of water that is always flowing with water.
நீர் பாச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய்.
And you will be a tremendous blessing wherever you go.
நீ எங்க போனாலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
But here is one condition.
ஆனா ஒரே ஒரு நிபந்தனை.
One condition.
நிபந்தனை ஒன்று.
Read in verse 9.
9வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள்.
The last part.
கடைசி பகுதி.
Stop pointing the finger at people and speaking wickedness.
விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவில் இருந்து அகற்றி.
Can you stop that?
அதை நிறுத்த முடியுமா? அடுத்த ஆளை குற்றப்படுத்துறத.
Can you stop pointing your finger?
விரலை நீட்டி
speaking wickedness.
விரலை நீட்டி நிபச்சொல் பயங்கரமான துன்மார்க்க சொல்ல சொல்றத நிறுத்த முடியுமா?
Do you have that habit?
உனக்கு அந்த குணம் இருக்குதா?
Pointing a finger.
விரலை நீட்டி அடுத்தால குற்றப்படுத்துவது.
And saying you are the cause of that.
நீதான் இதற்கு காரணம்.
I told you so many times not to do this.
நீ இதை செய்யக்கூடாது, நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன்.
Tell your wife, you tell your husband like that.
நீ உன் மனைவியிட்ட சொல்லியிருக்கிற புருஷன் இப்படி சொல்லும் போது.
Then you pray.
நீ அதுக்கு பிறகு ஜெபம் பண்ற.
Nothing happens.
ஒண்ணு நடக்கல.
You take a rubber ball.
ஒரு ரப்பர் பால் எடுங்க.
You throw it at this roof.
இந்த மேல கூரைக்கு எழுதிங்க.
What will happen?
என்ன நடக்கும் அந்த பால்?
You come back.
மறுபடியும் ஓட்ட வந்தர்.
That is what happens to your prayer.
அப்படிதான் ஜெபத்துக்கு நடக்கும்.
And you think, oh, I didn't pray hard enough.
ஓ, ரொம்ப ஜெபம் பண்ணல இன்னும்.
So you throw it harder.
இன்னும் வேக விரைவா பந்த வீசுறீங்க.
What happens?
என்ன நடக்குது?
Comes back even quicker.
எவ்வளவு விரைவா போனதோ அவ்வளவு விரைவா கீழே வருது.
So you get 10 people to pray for you.
அதனால 10 பேரை கூட்டி ஜெபம் பண்றது.
And you throw 10 rubber balls at the roof.
10 rubber ball மேல தூக்கிறீங்க.
All of them come back.
எல்லாமே கீழே வருது.
What is use praying like that?
இதே போல ஜெபிச்சா என்ன?
Why?
ஏன்?
Why does it come back your prayers?
ஏன் உன் ஜெபம் திரும்ப வருது?
Because you're pointing the finger at somebody.
இன்னொரு ஆள் மேல உன் விரலை நீட்டி குற்றப்படுத்துற.
You got the habit of Adam.
ஆதாமினுடைய அந்த சுபாவம்.
Pointing the finger at his wife.
அவன் மனைவியை குற்றப்படுத்தினான்.
She was the cause.
அவள் தான் அதுக்கு காரணம்.
Now how many of you will decide that today on the 30th of August 1998 you're going to finish with one habit in your life?
98 ஆண்டு ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதி ஒரு பழக்கத்தை நீ இன்றையிலிருந்து விடுகிறதுக்கு தீர்மானம் எடுக்கிறாய்.
You write it down somewhere.
அதை எழுதி வைத்துக் கொள்ள.
Today 30th of August 1998 I decided to stop pointing the finger at anybody for the rest of my life.
ஆகஸ்ட் 30ஆம் தேதி 98ஆம் ஆண்டு என் விரலை நீட்டி குற்றப்படுத்துகிற இந்த குணத்தை நான் இன்று முதல் விடுகிறேன்.
And give that paper to your wife or to your husband.
அந்த பேப்பரை உன் புருஷன்கிட்ட கொடு, இல்லாட்ட உன் மனைவிட்ட கொடு.
When you accidentally do it again, she can show it to you, see what you wrote on 30th of August.
தெரியாம அப்படி ஏதாவது இப்படி குற்றப்படுத்தினா அவ காமிக்கிட்ட அதை எடுத்து.
You know, that's good.
நல்லது.
Wife is appointed as a helper to show us what all promises we made 1 month ago or 1 year ago.
மனைவி நமக்கு உதவி செய்கிற ஒருவள், ஒரு மாசத்துக்கு முன்னால, ஒரு வருஷத்துக்கு முன்னால என்னெல்லாம் நம்ம வாக்கு பண்ணணும், இதெல்லாம் செய்ய மறந்துட்டோம், அவ காமிக்கிறதுக்கு உதவியா
இருக்கிறான்.
அவர்கிட்ட சொல்லணும், தெரியாம மன்னிச்சுக்கம்மா, நான் தெரியாம அப்படி சொன்ன மறந்துட்டேன், நான் செய்யறேன்னு
சொல்லுங்க. You really want your life to change?
உன் வாழ்க்கை மாறணுமா?
You want God to strengthen your bones?
ஆண்டவர் உன் எலும்ப பலப்படுத்தணுமா?
You want your recovery to spring forth speedily?
சீக்கிரமா உன்னுடைய சுகவாழ்வு துளிர்க்கணுமா?
Why is it you're not healed after so long of prayer and prayer and prayer and prayer?
இவ்வளவு நாள் ஜெபித்த பிறகு ஒரு சுகமும் கிடைக்கல, காரணம் என்ன?
I'm not saying this is the only reason.
இதான் ஒரு காரணம் நான் சொல்லல.
But think whether this may be one reason.
இது ஒரு காரணமா இருக்கலாம், அதை யோசித்து பார்.
And if this problem is not solved, this pointing the finger.
இந்த குற்றப்படுத்துகிற இந்த ஆவி உன்னை விட்டு போக வரைக்கும்
10,000 tablets and injections will not heal you.
10,000 மருந்து மாத்திரை கொடுத்தாலும் சுகமாக.
Get rid of this habit.
இந்த குணத்தை மாற்று.
Lord, I don't want to point the finger at anyone.
வேற யார் மேலையும் என் கையை நீட்ட மாட்டேன்.
When Jesus died,
இயேசு மரித்த போது,
did he have a finger to point at anybody?
அவருடைய விரலை வெளியே நீட்ட முடிஞ்சிச்சா?
No.
இல்ல.
His fingers were crucified.
அவருடைய விரல் எல்லாம் சிலுவையில் ஆணியால் அறையப்பட்டது.
Our fingers also need to be crucified.
நம்முடைய விரலும் அதே போல சிலுவையில் அறையப்படணும்.
He died.
அவர் மரித்தார்.
Taking the blame of other people's sins.
மற்றவருடைய பாவத்தை தானே சுமந்து மரித்தார்.
That's the difference between Adam and Jesus Christ.
ஆதாமுக்கு இயேசுவுக்கு அதான் வித்தியாசம்.
Listen, there are many differences.
அநேக வித்தியாசம்
உண்டு. Here is one of them.
இது ஒன்று.
Adam could not take the blame for his own sin.
ஆதாம் தன்னுடைய பாவத்துக்காக குற்றத்தை தான் எடுக்க முடியவில்லை.
Jesus took the blame for other people's sins.
மற்றவருடைய பாவத்தை இயேசு தம்மேல் எடுத்துக்கொண்டார்.
What about you?
நீங்கள் எப்படி?
Are you like Adam?
நீ ஆதாமை போல்
இருக்கிறாய். Or are you like Jesus?
இயேசுவை போல் இருக்கிறாய்.
When we are taken out of the headship of Adam,
ஆதாமினுடைய அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டு
to the headship of Christ,
கிறிஸ்துவின் அதிகாரத்துக்குள் வரும்போது,
we never blame anybody else.
மற்ற யாரையும் குற்றப்படுத்த மாட்டீர்கள்.
We say, Lord, search me.
ஆண்டவரே நீ ஆராய்ந்து பாரு.
See the prayer of David in Psalm 139.
சங்கீதம் 139லே பாருங்கள். 139லே பாருங்கள்.
The Bible says that David was a man after God's own heart.
தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான்.
He was not a perfect man.
அவன் பூரணமாக்கப்பட்டவன் அல்ல.
Nobody is perfect in the world.
உலகத்தில் யாரும் பூரணமானவர்கள் அல்ல.
One thing about David.
தாவீது குறித்து ஒன்று.
He was an honest man.
அவன் நேர்மையான மனிதன்.
When he sinned,
அவன் பாவம் செய்த
he admitted to God that he sinned.
அவன் பாவம் செய்தென்று ஒத்துக்கொண்டான்.
He did not pretend that he had not sinned.
அவன் பாவம் செய்யாத போல நடிக்கவில்லை.
He wrote Psalm 51.
அவன் சங்கீதம் 51 எழுதினான்.
He said, I've sinned.
நான் பாவம் செய்தேன்.
And he said, Lord,
ஆண்டவரே,
it's only me.
நான்தான்.
I am the one who has sinned.
நான்தான் பாவம் செய்தவன்.
Can you say that?
நீங்கள் அதை சொல்ல முடியுமா?
That is the man after God's own heart.
அப்படிப்பட்டவன் தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்.
Not one who never makes a mistake.
தவறு செய்யாதவனே அல்ல.
I see a true disciple of Jesus is not one who never makes a mistake.
இயேசு கிறிஸ்து உண்மையான சீஷன் என்பவன் தவறு செய்யாதவன் அல்ல.
But he is one who when he makes a mistake, he will admit it immediately.
உடனே அவன் தவறு செய்ததை ஒத்துக்கொள்வான்.
But that one who is not a disciple of Jesus, he will not admit it.
இயேசுவின் சீஷனா இல்ல என்றால் அவன் தவறை உடனே ஒத்துக்கொள்ள மாட்டான்.
He will always blame somebody else.
வேற யாரையாவது சொல்லுவான்.
And he's always finding fault with other people.
அடுத்த ஆள் மேல குற்றம் சொல்லுவான்.
See what David said here in Psalm 139.
இங்கே 139 சங்கீதத்திலே தாவீது என்ன சொல்கிறார்?
He said, oh God, search me.
என்னை ஆராய்ந்து பாரும்.
Not search the other person.
அடுத்த ஆளை ஆராய்வதல்ல.
Search me, oh God.
என்னை ஆராய்ந்து பாரும்.
Know my heart.
என் இருதயத்தை அறிந்து கொள்.
Try me and know my thoughts.
என்னுடைய சிந்தையை அறிந்து கொள். வேண்டும்.
And see if there is anything in me that is hurting you.
வேதனை உண்டாக்கும் வழி ஏதாவது உம்மை தொந்தரவுபடுத்துமானால்.
I have a verse hanging in my sitting room.
என்னுடைய இருக்கை அறையிலே ஒரு வசனம் இருக்கிறது.
Lord, point out anything in me that is making you sad.
உம்மை வேதனைப்படுத்துகிற ஏதாவது என்னிடத்தில் இருந்தால் என்னை சொல்லும் ஐயா.
That has been my daily prayer for many, many years now.
அநேக ஆண்டுகளாக அதுதான் என்னுடைய ஜெபம்.
Daily.
தினம்.
Every day.
ஒவ்வொரு நாள்.
Lord, point out anything in my life that is making you sad.
என் இருதயத்தில் ஏதாவது உம்மை வேதனைப்படுத்துகிற வழி இருந்தால் எனக்கு காண்பியும் ஐயா.
Because God can see many things in me that you cannot see.
நீங்கள் பார்க்க முடியாத அநேக காரியத்தை ஆண்டவர் என்னில் பார்க்க முடியும்.
God can see many things in me my wife cannot see.
என்னுடைய மனைவி பார்க்க முடியாத அநேக காரியத்தை தேவன் பார்ப்பார்.
So if I am satisfied with what you think of me or my wife thinks of me, I will be a hypocrite.
என் மனைவி என்னை பற்றி என்ன நினைக்கிறாய், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன் என்று நான் சிந்திப்பேனே ஆனால் என்னை போல மாய்மாலக்காரன் ஒருவன் இருக்க முடியாது.
I will be a hypocrite.
நான் ஒரு மாய்மாலக்காரனாயிருப்பேன்.
If you want to save yourself from being a hypocrite,
நீ ஒரு மாய்மாலத்திலிருந்து விடுதலை அடைய விரும்பினால்,
pray this prayer every day.
ஒவ்வொரு நாளும் உண்மையாய் இந்த ஜபத்தை செய்யுங்க.
This verse.
இந்த வசனம்.
The Living Bible paraphrases like this.
Living Bible எப்படி சொல்லியிருக்கிறது?
Lord, point out anything in me that is making you sad.
உம்மை வருத்தப்படுத்துகிற ஏதாவது காரியத்தில் இருந்தால் அது எனக்கு
காண்பியும்.
நீங்கள் அந்த ஜபத்தை செய்வீர்களா?
Will you start praying that prayer from today?
இன்றையிலிருந்து அந்த ஜபத்தை நீங்கள் செய்வீர்களா?
Lord, show me anything in my life that is making you sad.
என் இருதயத்தில் உம்மை வேதனைப்படுத்துகிற வருத்தப்படுத்துகிற காரியம் ஏதாவது
making you angry.
உம்மை கோபப்படுத்துகிறது அல்ல.
God is not angry.
கர்த்தர் கோபமா இல்லை.
See if my son does something dishonorable.
என் மகன் கனவீனமான காரியத்தை செய்வானே ஆனால்
I am not angry.
நான் கோபமா இல்லை.
But I am sad.
ஆனா வருத்தமா இருக்கிறேன்.
My son.
என் மகன்.
He is doing like that.
இப்படி செய்யறான்.
That's how God feels about you.
அப்படித்தான் உங்களை பற்றி ஆண்டவர் நினைக்கிறார்.
You take the name of Jesus.
இயேசுவின் நாமத்தை சுமக்கிறான்.
And you're dishonest in your office.
ஆபீஸ்ல நீ உண்மையா இல்லை.
You're taking office things and bringing it home for your personal use.
நீ ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு உன் சொந்த உபயோகத்துக்கு அதெல்லாம் மெதுவா எடுத்துட்டு வாரா.
You're taking things from the hospital where you work, medicines, and you're taking it home without anybody's knowledge.
ஆஸ்பத்திரியில வேலை செய்யற அங்க இருந்து மருந்து உன் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமலே எடுத்துட்டு போகிறான்.
You think God is angry?
ஆண்டவர் கோபமா இருக்கிறாரா?
He's sad.
கோபமா இல்ல வருத்தமா இருக்கிறார்.
This is my child.
இது என் பிள்ளை.
He's behaving like this.
இப்படியா வாழ்ற?
And the devil goes to God.
பிசாசு ஆண்டவர்கிட்ட போறான்.
You see that child of yours in Chennai who's working in that hospital?
சென்னையில இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்யற உம்முடைய மகளை பாத்தீரா?
You see what she's doing?
அவ என்ன செய்யறா?
She's going to New Life Assembly of God.
அவ புது வாழ்வு Assembly of God சபைக்கு போறான்.
What new life? This is the same old life.
அது புது வாழ்வா? அது பழைய வாழ்வு.
It's all only name.
அது பேர் தான்.
Don't bring dishonor on the Lord's name.
ஆண்டவருடைய நாமத்துக்கு குலைச்சலை உண்டாக்காதே.
Don't bring dishonor on the church you're coming to.
நீ வருகிற சபைக்கு குலைச்சலை உண்டாக்காதே.
Don't let the devil put a blame before God because you are his child.
நீ அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனாலே பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் அந்த குற்றத்தை அவர் மேல் சுமத்தாதிருக்க.
Now there are many millions of the devil's children in the world.
உலகத்தில் கோடி
doing that.
கோடிக்கணக்கான உலக மக்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள்.
But the devil doesn't name them before God.
அவர்களை போய் பிசாசு குற்றப்படுத்த மாட்டான் ஆண்டவருக்கு முன்பாக.
They are my children.
அவர்கள் எல்லாம் என் பிள்ளைகள். அவங்க அப்படித்தான் செய்ய வைத்திருக்கிறேன்.
But Lord, you say this one is your child.
ஆண்டவரே நீர் சொல்கிறீர்கள் இது உம்முடைய பிள்ளை என்று.
See how he is dishonest.
அவன் எவ்வளவு நேர்மையற்றவன்.
See how he is cheating on the taxes.
அவன் எப்படி டாக்ஸ் கட்டாம சீட் பண்றான்.
See how he's telling lies here.
எப்படி இவன் பொய் சொல்றான்?
See how he signed a false statement just to make a little more money.
கொஞ்சம் பணத்துக்காக எப்படி ஒரு தவறான கடிதத்தில் கையெழுத்து போடுகிறான்?
And he says I'm a child of God, I'm born again.
நான் மனந்திரும்பினவன், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறான்.
In the meeting he shouts hallelujah louder than anybody else.
கூட்டத்தில் எல்லாரை விட அவன் சத்தம்தான் அல்லேலூயாவில் உயர்ந்திருக்குது.
And the devil says Lord, is this your child?
பிசாசு சொல்றான் இவ்வளவு சத்தம் போடுறான் இவன் உம்முடைய பிள்ளையா?
What does God have to say?
ஆண்டவர் என்ன சொல்வார்?
I want to ask you, are you bringing dishonor before God because the devil accuses you of something like that?
பிசாசு உன்னை இப்படி குற்றப்படுத்துவதனாலே தேவனுக்கு மகிமை குறைச்சலை கொண்டு வருகிறாயா?
Repent.
மனம் திரும்பு.
I am not telling you a story.
நான் உனக்கு ஒரு கதையை சொல்லவில்லை.
You read in the book of Job.
யோபின் புத்தகத்தை பாருங்கள்.
That the devil came in front of God.
தேவனுக்கு முன்பாக பிசாசு வந்தான்.
And God asked the devil, "Where are you coming from?"
பிசாசே நீ எங்கிருந்து வருகிறாய்?
The devil says, "I've been roaming around the earth."
நான் பூமியை சுற்றி வருகிறேன்.
You know what the devil does?
பிசாசு என்ன சொல்றான்? என்ன செய்றான்?
He's roaming around the earth.
இந்த பூமியை சுற்றி சுற்றி வருகிறான்.
You think the devil visits Chennai also during those tours?
அவன் அடிக்கிற அந்த டூர்ல சென்னைக்கு வருவான்னு நினைக்கிறீங்களா?
Yes or no?
ஆமாவே இல்லை, வருவானா வரமாட்டானா?
Oh yes.
Avan kandipa varuvan.
Definitely he comes here.
Avan sir kandipa varuvan.
Why?
Yeah.
Because there are so many children of God here.
Devanudaiya pillaigal inga irukkranga.
If there were only the devil's children here, he would not come here.
Inga pisasin pillaigal maathiranda avanukku inga velaye illa.
But God's children are here, so he comes to see what are they doing.
Devanudaiya pillaigal inga irukkumbodhu varuvan, enna seiraanga?
Can I find something in them to accuse them?
Avangalukku edhavadhu irukkudha avangala kutrapadutha?
He is watching, watching, watching.
Gavanikkiraan, gavanikkiraan.
See, the pastor here cannot watch every part of your life.
Pastor inga irundhu ungala yaar eppadi irukkaanu avar kandupidikka mudiyadhu.
Sees you on Sunday and he thinks you are all wonderful people.
ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆராதிக்கும்போது அவர் பார்க்கிறார், நீங்க எல்லாம் அற்புதமான கூட்ட தேவ தூதர்கள்.
Great holy people here waving your hands before God.
ஓ, கைகளை அப்படி அசைக்கிறாங்க, இவ்வளவு மகிமையா இருக்கு தெரியுமா?
But the devil, he knows everything.
பிசாசு கை அசைக்கும்போதே தெரியும் நீ எப்படிப்பட்ட ஆள்.
And God asked him a question.
ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பார்.
Have you seen my servant Job?
ஏ மகன் யோபனி பாத்தியா?
The devil says, "Yeah, I know him very well."
அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே.
I know every detail of his life.
அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லாம் எனக்கு தெரியும்.
And there was not one thing that the God devil could point out in Job.
யோபுட்ட ஒரு குற்றத்தை கூட அவனால சொல்ல முடியல.
Now instead of Job's name you put your name.
யோபு பேருக்கு பதிலா உங்க பேர் அங்க போடுங்க.
What is your name?
உன் பேர் என்ன?
And the Lord says to the devil, "Have you seen in Chennai that son of mine, that daughter of mine?"
சென்னையில இருக்கிற என் மகன் அந்த பிள்ளைய அந்த ஆளை உனக்கு தெரியுமா?
And who is living in such and such a street.
இந்த தெருவுல இந்த இடத்துல இருக்கிறான்.
He goes for the 8:30 service in the New Life Assembly of God.
புதுவாழ்வு Assemblies of God சபைக்கு 8:30 மணி ஆராதனைக்கு கரெக்ட்டா வர்றாள்.
And the devil says, "I know that person."
அவரை ரொம்ப நல்லா தெரியுமே எனக்கு.
I know everything about him.
அவரை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும்.
I don't bother about how he waves his hands on Sunday.
ஞாயிற்றுக்கிழமை அவர் எப்படி கை அசைக்கிறார் அத பத்தி எனக்கு கவலை இல்ல.
I have seen him on Monday.
திங்கக்கிழமை அவரை நான் பார்த்திருக்கிறேன்.
And Tuesday.
செவ்வாய்க்கிழமை பார்க்கிறேன்.
I've seen them in their homes.
அவங்க வீட்டில் இருக்கும்போது பார்க்கிறேன்.
I am not deceived.
நான் ஏமாத்தப்பட்ட ஆள் இல்லை.
Those pastors are deceived, but the devil says, "I am not deceived."
அந்த போதகர்கள் எல்லாம் ஏமாந்து போயிருக்காங்க, ஆனா நான் ஏமாறுற ஆள்.
I know everything about their life.
அவங்க வாழ்க்கை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும்.
I know all their financial transactions.
அவங்க பொருளாதாரத்தில் பணம் மாத்துறதுல எப்படி மாத்துறாங்க.
I know all the things they do.
அவங்க செய்யற எல்லாம் எனக்கு தெரியும்.
And what does God say?
ஆண்டவர் என்ன சொல்றார்?
Does God have to shut his mouth because you claim to be a child of God and you have brought dishonor on the name of Jesus Christ?
நீ ஆண்டவருக்கு முன்பாக அவருக்கு கனவீனத்தை கொண்டு வந்து அநேக பாவங்களை தவறுகளை செய்திருக்கிறாய்.
God can do mighty things for us.
நமக்காக ஆண்டவர் பெரும் காரியங்களை செய்ய முடியும்.
But the pipe is blocked.
ஆனால் அந்த பைப்பிலே அங்கே அடைப்பு இருக்கிறது.
There is some blockage in the pipe. 100 people pray for you, nothing will happen.
குழாயிலே அடைப்பு இருக்கிறது, நூற்றுக்கணக்கான மக்கள் ஜெபிக்கலாம்.
The hand of the Lord is not shortened that it cannot save.
தேவனுடைய கை ரட்சிப்பதற்கு குறுகி போயிருக்கவில்லை.
His ear is not heavy that he cannot hear.
அவருடைய செவி கேட்கக்கூடாதபடி மந்தமாயிருக்கவில்லை.
But your sins have separated you from God.
ஆனால் உன்னுடைய பாவம் அவரை விட்டு உன்னை பிரித்திருக்கிறது.
Your hands are unclean.
உன்னுடைய கைகள் அசுத்தமாயிருக்கிறது.
Because of your sin God does not hear.
உன்னுடைய பாவம் அப்படி இருக்கிறதுனால் தேவன் கேட்கவில்லை.
And you bring dishonor on his name before Satan.
பிசாசுக்கு முன்பாக அவருக்கு நீ துர்க்கீர்த்தியை உண்டு பண்ணியிருக்கிறாய்.
What shall we do today?
இன்றைக்கு என்ன செய்யணும்?
We shall repent.
மனம் திரும்பணும்.
We shall say, "Lord, forgive me."
ஆண்டவரே, என்னை மன்னியும்.
For making you sad.
உம்மை நான் வேதனைப்படுத்திவிட்டேன்.
For dishonoring your name.
உம்முடைய நாமத்தை குலைச்சலாக்கிவிட்டேன்.
For dishonoring this church.
இந்த சபையை நாமத்தை குலைத்திருக்கிறேன்.
A church which is preaching godliness.
தேவனுடைய பக்தியை போதிக்கிற இந்த சபைக்கு.
Forgive me for dishonoring your name.
உம்முடைய நாமத்தை நான் குலைச்சலாக்கிவிட்டேன்.
And bringing dishonor to this church.
இந்த சபைக்கு நான் பேர் குலைச்சலை கொண்டு வந்திருக்கிறேன்.
Lord, I want to repent.
நான் மனம் திரும்ப விரும்புகிறேன்.
I want to set right things.
நான் சரியாக்க விரும்புகிறேன்.
I want to give back the money I have taken wrongfully.
நான் தவறாக எடுத்த பணத்தை கொடுத்து விடுகிறேன்.
I want to go and ask forgiveness from anybody I have wronged.
நான் யாருக்கு தவறாய் செய்தேனோ அவரிடத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்கிறேன்.
I want to forgive everybody who has wronged me.
என்னை ஏமாற்றின எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன்.
Lord, let this day be a turning point in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு திருப்பத்தின் நாளாய் மாறட்டும்.
A turning point in my life.
என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பும் நாள்.
Fill me once again with your Holy Spirit.
உம்முடைய ஆவியினால் என்னை மறுபடியும் நிரப்பும்.
And let me never point my finger at anybody again for the rest of my life.
என் வாழ்நாள் முழுவதும் யார் மேலும் என்னுடைய குற்றம் சொல்லுகிற கையை நீட்ட மாட்டேன்.
Let me never do anything that will bring dishonor to your name.
உம்முடைய நாமத்துக்கு குலைச்சல் உண்டாக்குற எதையும் நான் செய்ய மாட்டேன்.
Let's pray.
ஜெபிப்போமாக. கண்களை மூடி ஜெபிப்போம். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவோம்.